பாடம் 371. பாவ மன்னிப்பு கூற ஏவுவதும் அதன் சிறப்பும். அல்லாஹ் கூறுகின்றான், உன் தவறுக்காக மன்னிப்பு கோருவீரா? 47வது அத்தியாயம் 19வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹுவிடம் மன்னிப்பு கோருவீரா? நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாக இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். 4வது அத்தியாயம் 106வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், உமது இறைவனை புகழ்ந்து தஸ்பி செய்வீராக, அவனிடம் மன்னிப்பு கோருவீராக, நிச்சயமாக அவன் மன்னிப்பு வழங்குபவனாக இருக்கின்றான். 110வது அத்தியாயம் 3வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நபியே நீர் கூறும், இவற்றை விட சிறந்தது எது என்று உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? யார் இறை அச்சத்துடன் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களின் இறைவனிடத்தில் சுவனங்கள் உண்டு, அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், அவர்கள் அங்கேயே நிலையாக தங்கி வாழ்வார்கள். தூய்மையான மனைவியரும் உடன் இருப்பர். அல்லாஹுவின் ஓப்பையும் பெறுவார்கள். அல்லாஹ் தன்னுடைய அடியார்களின் நடத்தையை ஆழ்ந்து கவனிப்பவனாக இருக்கிறான். இவர்கள் துவா செய்த வண்ணம் இருப்பார்கள், எங்களுடைய இறைவனை, திண்ணமாக நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், எனவே எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்தருள், இன்னும் நரக வேதனையிலிருந்து எங்களை காத்தருள். இவர்கள் பொறுமையாளர்களாகவும் உண்மையாளர்களாகவும் கீழ்ப்படிபவர்களாகவும் மற்றும் இறை வழியில் தாராளமாக செலவழிப்பவர்களாகவும் இருப்பதுடன் பின்னிரவு நேரங்களில் அல்லாஹுவிடம் பாவ மன்னிப்பிற்காக இறைந்துபவர்களாகவும் இருப்பார்கள். 3வது அத்தியாயம் 15 முதல் 17 வரை உள்ள வசனங்கள். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், மேலும் ஒருவர் தீய செயலை புரிந்து அல்லது தனக்குத்தானே அநீதி இடைத்துக் கொண்டு பின்னர் அல்லாஹுவிடம் பாவ மன்னிப்பு கோரினால் அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனாகவும் கருணையாளனாகவும் இருப்பதை அவர் காண்பார். 4வது அத்தியாயம் 110வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், ஆனால் நீர் அவர்களுக்கிடையே இருக்கும் போது அல்லாஹ் அவர்கள் மீது வேதனையை இறக்குபவனாக இல்லை, மேலும் மக்கள் பாவ மன்னிப்பு வேண்டிக் கொண்டிருக்கும் நிலையில் அவர்களின் மீது வேதனையை இறக்கிவிடுவது அல்லாஹுவின் நியதி அல்ல. 8வது அத்தியாயம் 33வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், மேலும் அவர்கள் எத்தகையோரெனில் மானக்கேடான செயலை செய்துவிட்டால் அல்லது ஏதேனும் பாவங்கள் செய்து தமக்கு தாமே அநீதி இழைத்துக் கொண்டால் உடனே அவர்கள் அல்லாஹுவை நினைத்து தம் பாவங்களுக்காக அவனிடம் மன்னிப்பு கோருவார்கள். ஏனெனில் அல்லாஹுவை தவிர பாவங்களை மன்னித்தருள்பவன் வேறு யார்? மேலும் தாம் செய்தவற்றில் அறிந்து கொண்டே பிடிவாதமாக இருக்க மாட்டார்கள். 3வது அத்தியாயம் 135வது வசனம். மேலும் இந்த பாடத்தின் கீழ் இடம்பெற அதிக வசனங்கள் உள்ளன. ஹதீஸ் 1869. அகர் அல் முசனி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என் உள்ளத்தின் மீது ஒரு திரை இடப்பட்டுள்ளது. நிச்சயமாக நான் தினமும் 100 தடவை அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2702. ஹதீஸ் 1870. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹுவின் மீது சத்தியமாக, நிச்சயமாக நான் அல்லாஹுவிடம் மன்னிப்பு கோருகிறேன், தினமும் 70 தடவைக்கும் மேலாக பாவ மன்னிப்பு கேட்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற கேட்டுள்ளேன். புகாரி 6307. ஹதீஸ் 1871. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என் உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக, நீங்கள் பாவம் செய்யவில்லை ஆனால் அல்லாஹ் உங்களை போக்கி விடுவான், அதற்கு பதிலாக பாவம் செய்கின்ற மக்களை அவன் கொண்டு வருவான். அவர்கள் பாவம் செய்த பின் அல்லாஹ்விடம் பாவம் மன்னிப்பு கேட்பார்கள், அவனும் அவர்களை மன்னிப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2749. ஹதீஸ் 1872. அப்துல்லாஹிபின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஓர் அவையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரப்பின் சுருளி வதூபு அலைய இன்னக அந்த தவ்வாபு ரஹீம் என்று கூறியதை நாங்கள் 100 தடவை எண்ணினோம். அபுதாவோ 1516, திருமிதி 3434. இது ஹசன் சஹி என திருமிதி இமாம் கூறுகிறார். துவாவின் பொருள், இறைவா என்னை மன்னிப்பாயாக, என் பாவ மன்னிப்பை ஏற்பாயாக, நீயே பாவ மன்னிப்பை ஏற்பவன், இரக்கமுள்ளவன். ஹதீஸ் 1873. இது பலவீனமான ஹதீஸ் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதால் இவ்விதமான ஹதீஸ்கள் முழுவதும் இறுதியில் ஒரு பட்டியலாக வாசிக்கப்படும். ஹதீஸ் 1874. இது பலவீனமான ஹதீஸ் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதால் இவ்விதமான ஹதீஸ்கள் முழுவதும் இறுதியில் ஒரு பட்டியலாக வாசிக்கப்படும். ஹதீஸ் 1875. ஷத்தாத் இப்னு அவ்ஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பாவ மன்னிப்பு கோருதலில் தலைமையானது பின்வருமாறு ஒருவர் கூறுவதுதான். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த கலக்தனி வ அன அப்துக வ அன அலா அஹ்திக வ வஅதிக மஸ்தத்அது அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது அபூ லக பி நிஅமதிக அலைய وَأَبُوهُ بِذَنْبِي فَغْفِرْ لِي فَإِنَّهُ لَا يَغْفِرُ الذُّنُوبَ إِلَّا أَنْتَ. இதை உறுதியுடன் காலையில் ஒருவர் கூறி அன்று மாலை வரும் முன் அவர் இறந்துவிட்டால் அவர் சொர்க்கவாசியாவார். மேலும் இதை இரவில் ஒருவர் உறுதியுடன் கூறி காலை வரும் முன் இறந்துவிட்டால் அவர் சொர்க்கவாசியாவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6306. துவாவின் பொருள், இறைவா நீயே என் இறைவன், உன்னை தவிர வணக்கத்திற்குரிய வேறு இறைவன் இல்லை, என்னை நீ படைத்தாய், நான் உன் அடியான், நான் இயன்ற அளவுக்கு உனக்கு தந்த வாக்குறுதி மற்றும் ஒப்பந்தப்படி இருப்பேன், நான் செய்கின்ற அனைத்து தீமையை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன், எனக்கு நீ செய்துள்ள உன் அருக்கொடை மூலம் உன்னிடம் சமர்ப்பிக்கின்றேன், என் பாவத்தையும் உன்னிடம் சமர்ப்பிக்கிறேன், நிச்சயமாக பாவங்களை மன்னிப்பவன் உன்னை தவிர வேறு யாரும் கிடையாது. ஹதீஸ் 1876. தௌபா நபி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தொழுகையை முடித்து விட்டால் 3 முறை அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரி அல்லாஹும்ம அன்த ஸலாம் ومنك السلام تبارك يا ذا الجلال والكرام என்று கூறுவார்கள். இதன் அறிவிப்பாளர்களில் ஒருவரான அவுசாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் பாவ மன்னிப்பு கோருதல் எப்படி என்று கேட்கப்பட்டது. அல்லாஹுவிடம் மன்னிப்பு கேட்கிறேன், அல்லாஹுவிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என்று கூறுவதுதான் என்று பதில் கூறினார்கள். முஸ்லிம் 591. துவாவின் பொருள், இறைவா நீயே அமைதியானவன், உன்னிடமே அமைதி உண்டு, வலிமையும் கண்ணியமும் மிக்கவனே, நீ பரக்கத்து உடையவனாக இருக்கிறாய். ஹதீஸ் 1877. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயில் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹி இன்று அதிகம் கூறுபவர்களாக இருந்தார்கள். புகாரி 817, முஸ்லிம் 484. துவாவின் பொருள், அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்கிறேன், அவனை புகழ்கிறேன், அல்லாஹுவிடம் பாவ மன்னிப்பு கோருகிறேன், மேலும் அவனிடமே பாவ மன்னிப்பு தேடுகிறேன். ஹதீஸ் 1878. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள். ஆதமின் மகனே, நிச்சயமாக நீ என்னிடம் துவா செய்யும் காலமெல்லாம், என்னை நீ நம்பும் காலமெல்லாம், உன்னில் ஏற்படும் குற்றத்தை நான் மன்னிப்பேன், எதையும் நான் பொருட்படுத்த மாட்டேன். ஆதமின் மகனே, வானத்தின் முகட்டை உன் பாவங்கள் அடைந்து பின்பு என்னிடம் நீ பாவம் மன்னிப்பு கோரினால் உன்னை மன்னிப்பேன், எதையும் நான் பொருட்படுத்த மாட்டேன். ஆதமின் மகனே, நீ பூமி நிரம்ப என்னிடம் பாவத்தை கொண்டு வந்து பின்பு எனக்கு எதையும் நீ இணை வைக்காதவனாக என்னை நீ சந்தித்தால் அது நிரம்ப உனக்கு நான் மன்னிப்பை தருவேன். திருமிதி 3540. இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 1879. அப்துல்லாஹி பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பெண்களே, நீங்கள் தர்மம் செய்யுங்கள், பாவ மன்னிப்பு கோருவதை அதிகம் செய்யுங்கள். நிச்சயமாக நான் நரகவாசிகளில் மிக அதிகமாக உங்களை கண்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அவர்களில் ஒரு பெண், நரகவாசிகளில் மிக அதிகமாக நாங்கள் இருக்க காரணம் என்ன என்று கேட்டார். அதிகமாக நீங்கள் சாபமிடுகிறீர்கள், கணவனுக்கு மாறு செய்கிறீர்கள், அறிவிலும் மார்க்கத்திலும் நீங்கள் குறைவுடையவராக இருந்தும் மிக பெரும் அறிவாளியையும் மிகைப்பவர்களாக உங்களை விட வேறு யாரையும் நான் கண்டதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிலும் மார்க்கத்திலும் குறைபாடு என்றால் என்ன என்று அப்பெண் கேட்டார். ஓர் ஆணின் சாட்சிக்கு பகரமாக இரண்டு பெண்கள் சாட்சிகளாக இருப்பது, மேலும் குறிப்பிட்ட நாட்களில் தொழாமல் இருந்து விடுகிறீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறினார்கள். முஸ்லிம் 7-9. பாடம் 372. சொர்க்கத்தில் இறை நம்பிக்கையாளர்களுக்காக அல்லாஹ் தயார் செய்து வைத்துள்ளவை பற்றிய விளக்கம். அல்லாஹ் கூறுகின்றான், இறை அச்சமுள்ளவர்கள் சுவனங்களிலும் அங்குள்ள நீரூற்றுகளிலும் இருப்பார்கள். மேலும் அவர்களிடம் கூறப்படும், எவ்வித அச்சமுமின்றி சாந்தியுடன் அவற்றினுள் நுழையுங்கள். அவர்களின் உள்ளங்களில் படிந்திருக்கும் குரோதங்களை நாம் அகற்றிவிடுவோம். ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக கட்டில்களில் எதிரெதிரே அமர்ந்திருப்பார்கள். அங்கு அவர்களுக்கு யாதொரு சிரமமும் ஏற்படாது. அங்கிருந்து அவர்கள் வெளியேற்றப்படவும் மாட்டார்கள். 15வது அத்தியாயம் 47 மற்றும் 48வது வசனங்கள். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அந்நாளில் கூறப்படும், என் அடியார்களே, இன்று உங்களுக்கு எந்த அச்சமும் இல்லை, உங்களுக்கு எவ்வித துயரமும் ஏற்படாது. இவர்கள் தாம் நம் வசனங்கள் மீது நம்பிக்கை கொண்டவர்களாகவும் கீழ்ப்படிந்தவர்களாகவும் விளங்கினர். நுழைந்து விடுங்கள் சுவனத்தில், நீங்களும் உங்கள் மனைவியரும், அங்கு நீங்கள் மகிழ்விக்கப்படுவீர்கள். தங்க தட்டுகளும் கோப்பைகளும் அவர்களுக்கிடையே சுற்றி வந்து கொண்டிருக்கும். மனம் விரும்பக்கூடிய, கண்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் அங்கு இருக்கும். அவர்களிடம் கூறப்படும், இங்கு நீங்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பீர்கள். நீங்கள் உலகில் செய்து கொண்டிருந்த செயல்களின் காரணத்தால் இந்த சுவனத்திற்கு வாரிசுகளாக ஆக்கப்பட்டிருக்கின்றீர்கள். உங்களுக்காக இங்கு ஏராளமான கனிகள் உண்டு, அவற்றை நீங்கள் உண்பீர்கள். 43வது அத்தியாயம் 68 முதல் 73 வரை உள்ள வசனங்கள். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இறை அச்சமுடையவர்கள் அமைதியான இடத்தில் இருப்பார்கள். தோட்டங்களிலும் நீரூற்றுகளிலும் இருப்பார்கள். தடித்த மற்றும் மெல்லிய பட்டாடைகளை அணிந்து கொண்டு எதிரெதிரே அமர்ந்திருப்பார்கள். இதுதான் அவர்களின் நிலைமையாகும். மேலும் நாம் அழகிய தோற்றம் உள்ள எழில்விழி மங்கையரை அவர்களுக்கு ஜோடிகளாக கொடுப்போம். அங்கு அவர்கள் மன நிம்மதியுடன் எல்லா விதமான சுவைமிகு பொருட்களையும் கேட்பார்கள். ஏற்கனவே உலகில் அடைந்த மரணம் தவிர மறு மரணத்தை அவர்கள் அனுபவிக்க மாட்டார்கள். மேலும் இறைவன் தன்னுடைய கருணையினால் அவர்களை நரக வேதனையிலிருந்து காப்பாற்றி விடுவான். இதுவே மாபெரும் வெற்றியாகும். 44வது அத்தியாயம் 51 முதல் 57 வரை உள்ள வசனங்கள். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், திண்ணமாக நல்லவர்கள் பேரின்பத்தில் இருப்பார்கள். உயர்தரமான சாய்வு இருக்கைகளில் அமர்ந்து பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர்களின் முகங்களில் சுக வாழ்வின் பொலிவை நீர் கண்டறிவீர். முத்திரையிடப்பட்ட மிகச்சிறந்த மதுபானம் அவர்களுக்கு புகட்டப்படும். அதன் மீது கஸ்தூரி முத்திரை பதிந்திருக்கும். போட்டியிட்டு முந்திக் கொள்ள முயல்பவர்கள் இதனை அடைந்து கொள்வதில் முந்திக் கொள்ள முயலட்டும். மேலும் அந்த பானத்தில் தஸ்மீம் கலந்திருக்கும், அது ஒரு நீரூற்று. இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் அதன் நீருடன் மது அருந்துவார்கள். 83வது அத்தியாயம், 22 முதல் 28 வரை உள்ள வசனங்கள். இப்பாடத்தின் கீழ் இடம்பெறத்தக்க வசனங்கள் அதிகம் உள்ளன. ஹதீஸ் 1880. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் சாப்பிடுவார்கள், பருகுவார்கள், ஆனால் மலஜலம் கழிக்க மாட்டார்கள், சளி சிந்த மாட்டார்கள். எனினும் அவர்களின் உணவு அது ஒரு ஏப்பமாகிவிடும். அதன் வாடை கஸ்தூரியின் வாடையை போல் இருக்கும். மூச்சை இலகுவாக விடுபவர்கள் போல் தஸ்பீஹ் தக்பீர்களை இலகுவாக கூறுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2835. ஹதீஸ் 1881. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த மனித உள்ளமும் சிந்தித்திராத ஒன்றை எனது அடியார்களில் நல்லவர்களுக்கு நான் தயார் செய்து வைத்துள்ளேன் என்று அல்லாஹ் கூறினான் என கூறிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கண்களுக்கு குளிர்ச்சி தரும் ஒன்றை அவர்களுக்காக நான் மறைத்திருப்பதை எந்த ஆத்மாவும் அறிய முடியாது என்ற 32வது அத்தியாயம் 17வது வசனத்தை நீங்கள் விரும்பினால் ஓதிக்கொள்ளுங்கள் என்றும் கூறினார்கள். புகாரி 3244, முஸ்லிம் 2824. ஹதீஸ் 1882. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சொர்க்கத்தில் நுழைகின்றவர்களில் முதல் கூட்டம் பௌர்ணமி நிலவு போல் தோற்றமளிப்பார்கள். பின்பு அவர்களை அடுத்து நுழைபவர்கள் வானில் பிரகாசிக்கும் நட்சத்திரம் போன்றிருப்பார்கள். அவர்கள் சிறுநீர் கழிக்க மாட்டார்கள், மலம் கழிக்க மாட்டார்கள், எச்சில் துப்ப மாட்டார்கள், சளி சிந்த மாட்டார்கள். அவர்களின் தலைவாரும் சீப்புகள் தங்கத்தில் இருக்கும். அவர்களின் வியர்வை கஸ்தூரி மனம் போல் இருக்கும். அவர்களின் அறைகளில் மணக்கும் குச்சிகளின் குகை போடப்படும். அவர்களின் துணைவியர்களாக அழகிய கண்களுடைய பெண்கள் இருப்பர். சுவனவாசிகள் அனைவரும் ஒரே தோற்றத்தில் இருப்பார்கள். அதாவது அவர்களின் தந்தை ஆதம் நபியின் உருவ அமைப்புப்படி வானை நோக்கி 60 அடி இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 3245, 3327, முஸ்லிம் 2834. புகாரி முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது, அவர்களின் பாத்திரம் தங்கத்தில் இருக்கும், அவர்களின் உயர்வை கஸ்தூரி மனம் போல் இருக்கும், அவர்களில் ஒவ்வொருவருக்கும் 2 மனைவியர் உண்டு, அவர்களின் கெண்டை கால்களின் எலும்புகளின் மஞ்சை சதைக்கு வெளியே அழகாக தெரியும், அவர்களிடையே கருத்து வேறுபாடு இருக்காது, அவர்கள் கோபம் கொள்ள மாட்டார்கள், அவர்களின் இதயம் ஒரே மாதிரியாக இருக்கும், அல்லாஹுவை காலையிலும் மாலையிலும் அவர்கள் புகழ்வார்கள். ஹதீஸ் 1883. முகீரா இப்னு ஷுபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சொர்க்கவாசிகளில் மிகவும் தாழ்ந்த தகுதி உள்ளவனின் நிலை எப்படி என மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் இறைவனிடம் கேட்டார்கள். அந்த மனிதன், சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்குள் நுழைந்த பின் ஒருவர் வருவார், அந்த மனிதரிடம் நீயும் சொர்க்கத்திற்குள் செல் என்று கூறப்படும். அப்போது அவர், இறைவா அது எப்படி முடியும், மக்கள் தங்களின் இடங்களுக்கு சென்று தங்களுக்கு என சொர்க்கத்தில் இடம் பிடித்துக் கொண்டனர் என்று அவர் கூறுவார். உலக அரசர்களில் ஒரு அரசனுக்குரிய ஆட்சியை போன்று உனக்கு இருந்தால் நீ திருப்தி கொள்வாயா என்று அவரிடம் கேட்கப்படும். இறைவா திருப்தி அடைவேன் என்று அவர் கூறுவார். உனக்கு அதுவும் அது போன்றதும் அது போன்றதும் அது போன்றதும் அது போன்றதும் உண்டு என்று அவரிடம் கூறப்படும். 5வது தடவையில் இறைவா திருப்தி உட்டேன் என்று கூறுவார். உடனே அல்லாஹ் இதுவும் உனக்கு உண்டு, இது போன்று 10 மடங்கும் உண்டு. மேலும் உனக்கு உன் மனம் விரும்புகின்றவை உண்டு, உன் கண்கள் விரும்பும் இடமும் உண்டு என்று கூறுவான். இறைவா பொருந்திக் கொண்டேன் என்று அவர் கூறுவார் என அல்லாஹ் கூறுவான். இறைவா, சொர்க்கவாசிகளில் தகுதியில் உயர்வானவரின் நிலை என்ன என்று மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். அவர்கள் என் விருப்பத்திற்குரியவர்கள், என் கையால் அவர்களின் கண்ணியத்தை காத்துள்ளேன், அதன் மீது நான் முத்திரையிட்டு உள்ளேன். எந்த கண்ணும் அதை பார்த்ததில்லை, எந்த காதும் அதை கேட்டதில்லை, மனித இதயத்திலும் அது போன்ற சிந்தனை ஏற்பட்டதில்லை என அல்லாஹ் கூறினான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 1-8-9. ஹதீஸ் 1884. அப்துல்லாஹி பின் மசூத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நரகவாசிகளில் நரகத்தை விட்டு கடைசி நபராக வெளியேறி சொர்க்கவாசிகளில் சொர்க்கத்தில் கடைசியாக நுழைகின்றவரை நான் அறிவேன். அவர் கை கால்களால் தவழ்ந்தவராக வருவார். அப்போது அல்லாஹ் அவரிடம், நீ சொர்க்கத்திற்கு செல் என்று கூறுவான். சொர்க்கத்திற்கு அவர் வருவார், அது நிரம்பிவிட்டதாக அவருக்கு தோன்றும். உடனே அவர் மீண்டும் வந்து, இறைவா, சொர்க்கம் நிரம்பி உள்ளதாக காண்கிறேனே என்று கூறுவார். அப்போது அல்லாஹ் அவரிடம், நீ சொர்க்கத்திற்குள் செல் என்று கூறுவான். சொர்க்கத்திற்கு அவர் வருவார், அது நிரம்பி உள்ளதாக அவர் உணர்வார். உடனே அவர் திரும்ப வந்து, இறைவா, அதை நிரம்பி உள்ளதாக கண்டேன் என்று கூறுவார். அப்போது அல்லாஹ் அவரிடம், நீ செல், சொர்க்கத்தினுள் நுழை, நிச்சயமாக உனக்கு உலக அளவிற்கும் அது போன்று 10 மடங்குகளும் உண்டு, அல்லது உலகம் போன்று 10 மடங்கும் உண்டு என அல்லாஹ் கூறுவான். உடனே அம்மனிதர், நீ அரசனாக இருந்தும் என்னை நீ கேலி செய்கிறாயா அல்லது என்னை கண்டு சிரிக்கிறாயா என்று கேட்பார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கூறும்போது தன் கடவாய் பற்கள் தெரியும் அளவுக்கு சிரித்ததை நான் கண்டேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவர்தான் சொர்க்கவாசிகளில் தகுதியால் மிகவும் கடைசி நிலையில் உள்ளவர் என்று கூறினார்கள். புகாரி 6581, முஸ்லிம் 1-8-6. ஹதீஸ் 1885. அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நிச்சயமாக ஓர் இறை நம்பிக்கையாளனுக்கு சொர்க்கத்தின் நடுவில் துளை போடப்பட்ட ஒரே முத்தினாலான கூடாரம் உண்டு. வானை நோக்கி அதன் உயரம் 60 மைல்களாகும். இறை நம்பிக்கையாளர்களின் குடும்பத்தினர் அங்கு இருப்பார்கள். அவர்களை அந்த இறை நம்பிக்கையாளர் சுற்றி வந்து பார்ப்பார். பெரிய கூடாரம் என்பதால் அவர்களில் ஒருவர் மற்றவரை பார்க்க முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 3-2-4-3, முஸ்லிம் 2-8-3-8. ஹதீஸ் 1886. அபு சாயித் அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நிச்சயமாக சொர்க்கத்தில் ஒரு மரம் உண்டு. வலிமையும் விரைந்து செல்லும் ஆற்றலும் உடைய குதிரையில் சவாரி செய்யும் ஒரு மனிதர் 100 ஆண்டுகள் சவாரி செய்தாலும் அதை, அதாவது அதன் நிழலை அவரால் கடந்து விட முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6553, முஸ்லிம் 2-8-2-8. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்து புகாரி முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது. அந்த மரத்தின் நிழலில் ஒருவர் தன் வாகனத்தை 100 வருடம் ஓட்டி செல்வார், ஆனால் அதை அவர் கடந்து செல்ல மாட்டார். புகாரி 4-8-8-1, முஸ்லிம் 2-8-2-6. ஹதீஸ் 1887. அபு சாயித் அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சொர்க்கவாசிகள் தங்களுக்கும் மேலாக உள்ள அறைகளில் உள்ளவர்களை பார்ப்பார்கள். இப்படி பார்ப்பது கிழக்கு அல்லது மேற்கு திசையிலிருந்து செல்லும் பிரகாசமான மின்னும் நட்சத்திரத்தை நீங்கள் காண்பது போலாகும். இது அவர்களிடையே உள்ள தகுதியின் காரணமாக உள்ளதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இறை தூதர் அவர்களே, இது நபிமார்களின் இடமாகும், இதை மற்றவர்கள் எவரும் அடைந்து கொள்ள மாட்டார்கள் என்று நபி தோழர்கள் கூறினார்கள். ஆம், என் உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு இறை தூதர்களை உண்மைப்படுத்திய நல்ல மனிதர்களும் அவர்களுடன் இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 3256, முஸ்லிம் 2831. ஹதீஸ் 1888. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களில் ஒருவருக்கு சொர்க்கத்தில் ஒரு வில்லின் அளவு இடம் கிடைப்பது சூரியன் உதயமாகி அல்லது மறைந்துவிடும் இடத்தை விட சிறந்ததாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 3253, முஸ்லிம் ஹதீஸ் 1889. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சொர்க்கத்தில் ஒரு கடை வீதி உண்டு. வெள்ளிக்கிழமை தோறும் அங்கு சொர்க்கவாசிகள் வருவார்கள். வடக்கு பகுதியிலிருந்து காற்று வீசும். அப்போது அவர்களின் முகங்கள் அவர்களின் ஆடைகளில் பட்டு அது மனம் தரும். இதனால் அவர்கள் அழகும் பொலிவும் அதிகம் ஏற்பட்டவர்களாக தங்களின் குடும்பத்தாரிடம் வருவார்கள். அழகும் பொலிவும் என அவர்களின் வீட்டினரும் ஆகிவிடுவார்கள். அல்லாஹுவின் மீது சத்தியமாக, அழகும் பொலிவும் என நீங்கள் அதிகமாகிவிட்டீர்களே என்று அவர்களிடம் அவர்களின் குடும்பத்தார் கேட்பார்கள். உடனே அவர்களும் தங்களின் குடும்பத்தாரிடம், நீங்களும் தான் அல்லாஹுவின் மீது சத்தியமாக எங்களை தொடர்ந்து அழகிலும் பொலிவிலும் அதிகமாகிவிட்டீர்களே என்று கூறுவார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2833. ஹதீஸ் 1890. ஸஹல் இப்னு ஸாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நிச்சயமாக வானில் உள்ள நட்சத்திரத்தை நீங்கள் பார்ப்பது போல சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் உள்ள அறைகளை பார்ப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6555, முஸ்லிம் 2830. ஹதீஸ் 1891. ஸஹல் இப்னு ஸாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு சபையில் இருந்தேன். அந்த நேரம் சொர்க்கத்தை பற்றி கூறி முடித்தார்கள். பின்பு தன் உரையின் கடைசியில், அதில் உள்ளவை எந்த கண்ணும் பார்த்திராத ஒன்றாகும், எந்த காதும் கேட்டிராது, எந்த மனித இதயமும் சிந்தித்திராது என்று கூறினார்கள். பின்பு கீழ்காணும் வசனத்தை ஓதினார்கள். மேலும் அவர்களுடைய விழாப்புறங்கள் படுக்கைகளை விட்டும் உயர்ந்து விடுகின்றன. அச்சத்துடனும் ஆவலுடனும் தங்கள் இறைவனை பிரார்த்திக்கின்றார்கள். மேலும் நாம் அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து செலவும் செய்கின்றார்கள். அவர்களுடைய செயல்களின் கூலியாக கண்களை குளிரச் செய்யும் எத்தகைய இன்பங்கள் அவர்களுக்காக மறைத்து வைக்கப்பட்டுள்ளன என்பதை யாரும் அறிய மாட்டார்கள். 32 அத்தியாயம் 16 மற்றும் 17 வசனங்கள். புகாரி 2825. ஹதீஸ் 1892. அபு சாயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றும் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகியோர் அறிவிக்கின்றார்கள், சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் நுழைந்ததும் ஓர் அழைப்பாளர், அதாவது வானவர், நிச்சயமாக உங்களுக்கு நிரந்தரமான வாழ்க்கை உண்டு, எக்காலமும் நீங்கள் இறந்து விட மாட்டீர்கள், நிச்சயமாக உடல் நலத்துடன் இருப்பீர்கள், எக்காலமும் நீங்கள் நோயாளியாகி விட மாட்டீர்கள், நிச்சயமாக நீங்கள் வாலிபர்களாக இருப்பீர்கள், எக்காலமும் நீங்கள் முதுமையாகி விட மாட்டீர்கள், நிச்சயமாக நீங்கள் இந்த சுகத்தை அனுபவிக்க உங்களுக்கு உரிமை உண்டு, எக்காலமும் நீங்கள் சிரமப்பட மாட்டீர்கள் என அறிவிப்பு செய்வார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2837. ஹதீஸ் 1893. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சொர்க்கத்தில் உங்களில் ஒருவரின் தாழ்ந்த நிலை என்பது அவரிடம் அல்லாஹ் நீ ஆசை கொள் என்று கூறுவதுதான். உடனே அவர் ஆசை கொள்வார், மேலும் ஆசை கொள்வார். நீ ஆசை கொண்டாயா என்று அல்லாஹ் அவரிடம் கேட்பான். ஆம் என்பார். உடனே அல்லாஹ் அவரிடம், நிச்சயமாக நீ நினைத்தது உனக்குண்டு, மேலும் அத்துடன் அது போன்றதும் உண்டு என்று கூறுவான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 1:8-2 ஹதீஸ் 1894. அபு சாயித் அல் குதிரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சொர்க்கவாசிகளை பார்த்து அல்லாஹ் சொர்க்கவாசிகளே என்று அழைப்பான். உடனே அவர்கள், எங்கள் இறைவா, உன்னிடம் ஆஜராகிவிட்டோம், உன்னிடம் வந்துவிட்டோம், நன்மைகள் அனைத்தும் உன் வசமே உள்ளது என்று கூறுவார்கள். நீங்கள் திருப்தி அடைந்தீர்களா என்று அல்லாஹ் கேட்பான். உடனே அவர்கள், எங்கள் இறைவா, நாங்கள் எப்படி திருப்தி அடையாமல் இருப்போம், உன் படைப்பினங்களில் எவருக்கும் நீ அளிக்காத ஒன்றை எங்களுக்கு கொடுத்துள்ளாயே என்று கூறுவார்கள். இதைவிட மிகச் சிறந்ததை உங்களுக்கு நான் கொடுக்கட்டுமா என்று கேட்பான். இதையும் விட மிகச் சிறந்தது எது என்று அவர்கள் கேட்பார்கள். உடனே அவன், உங்களுக்கு என் திருப்தியை தந்துவிட்டேன், இதன் பின் எப்போதும் உங்களிடம் நான் கோபம் கொள்ள மாட்டேன் என்று கூறுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6549, முஸ்லிம் 2829. ஹதீஸ் 1895. ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருகில் இருந்தோம். அப்போது அவர்கள் பௌர்ணமி இரவு நிலவை கண்டார்கள். இந்த நிலாவை நீங்கள் பார்ப்பது போல் நிச்சயமாக நீங்கள் உங்கள் இறைவனை கண்களால் மறுமையில் காண்பீர்கள். அவனை பார்க்கும் விஷயத்தில் இடைஞ்சல் இடையூறு அளிக்கப்பட மாட்டீர்கள் என்று கூறினார்கள். புகாரி 554, முஸ்லிம் 633. ஹதீஸ் 1896. ஷுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டால் அல்லாஹ் எதையேனும் நீங்கள் விரும்பினால் உங்களுக்கு அதிகப்படுத்துகிறேன் என்று கூறுவான். அதற்கு அவர்கள், எங்களின் முகங்களை நீ வெண்மையாக்கிடவில்லையா? சொர்க்கத்தில் எங்களை நுழைய செய்து நரகை விட்டும் எங்களை காப்பாற்றவில்லையா என்று கூறுவார்கள். உடனே அல்லாஹ் தனக்கும் அவர்களுக்கும் இடையே உள்ள திரையை திறப்பான். தங்களின் இறைவனை அவர்கள் பார்ப்பதை விட அவர்களுக்கு விருப்பமான வேறு எதையும் அவர்கள் வழங்கப்படவில்லை. அதாவது அவனை பார்ப்பதுதான் மிக விருப்பமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 1:8-1. அல்லாஹ் கூறுகின்றான், ஆனால் உண்மையில் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு, அதாவது இவ்வேதத்தில் எடுத்துரைக்கப்பட்ட சத்தியங்களை ஏற்றுக்கொண்டு நற்செயல்களை புரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை அவர்களின் ஈமான் நம்பிக்கையின் காரணத்தால் அவர்களுடைய இறைவன் நேர் வழியில் செலுத்துவான். அருட்படைகள் நிறைந்த சுவனங்களில் அவர்களுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். இறைவா, நீயே தூய்மையானவன் என்பதே அங்கு அவர்களின் துதியாக இருக்கும். மேலும் சாந்தி நிலவட்டும் என்பதே அவர்களின் வாழ்த்தாக இருக்கும். மேலும் அகிலத்தார்களின் அதிபதியான அல்லாஹுக்கு எல்லா புகழும் என்பதே அவர்களுடைய அனைத்து விஷயங்களின் முடிவுரையாக இருக்கும். 10:9-10
This audio was downloaded from Tamil Islamic Media.com.